الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومن يعص الله ورسوله ويتعدى حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين. صدق الله العظيم. عن ابي هريره رضي الله عنه انه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: تعلموا الفرائض وعلموه الناس، فانه نصف العلم وهو ينسى وهو اول شيء ينسى في امتي. رواه ابن ماجه والطبراني وكما قال عليه الصلاه والسلام. இந்த உலகத்தை படைத்து எல்லா விஷயங்களையும் அனைத்து கர்மங்களையும் சுயமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்த, மக்களுக்கு நேர்வழி காட்ட வந்த எமது உயிரிலும் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், சாபியங்கள், நல்லவர்கள் அனைவர்கள் பேரிலும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனது அன்பு சிநேகிதர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் எமக்கு கட்டளையாக சொல்லிருக்கிறார்களோ அவற்றை எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிலிருந்தெல்லாம் விலகி தவிர்ந்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து நடக்கும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். கணினிக்கு மேலானவர்களே, அல்லாஹு தஆலா எமக்கு அருளிய ஞாபகத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அருளியிருக்கிறார். இதுல நாங்க வெளிப்படையாக பார்த்து விளங்க முடியுமான ஞாபகத்துகளும், சில சந்தர்ப்பத்தில் மேல்வாரியாக பார்க்கும் போது அது துன்பம் மாதிரி இருந்தாலும், அதனுடைய உள்கந்தத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு பாதை ஒரு ஞாபகமாகவும் சில நேரங்களில் ஆக்கிக் கொண்டிருக்கிறார். உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு பிள்ளை பாக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அவனை கண் குளிர செய்யக்கூடிய, உள்ளம் குளிர செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். ஆனா இதே நேரத்தில் கிடைத்த பிள்ளை மரணித்து விடுவது என்பது ஒரு பாதி ஒரு துன்பம், பாதி ஒரு கஷ்டம். அல்லாஹு தஆலா இது வெளிப்படையாக துன்பமாக இருந்தாலும் இதனுடைய உள்ரங்கத்தை அல்லாஹு தஆலா ஒரு ஞாபகமாக வைத்திருக்கிறார். அது எப்படி ஞாபகமாக அமைய போகுது என்று கேட்டா, அதையும் உலமாக்கள் ஹதீஸ் மூலமாக விளங்கப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருக்கு மூணு குழந்தைகள் இறக்கிறதோ, இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல ஒரு ரெண்டு குழந்தைகள் இறக்கிறதோ, இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல ஒரு குழந்தைகள் கூட சிறு பிள்ளையா இருக்கும் போது புலூக அடைகிறதுக்கு முன்னால, பருவ வயது அடைவதற்கு முன்னால மரணித்தால் அந்த பிள்ளை பெற்றோர்களை சுரக்கத்தில் சேர்த்துவிடும் என்பதாக ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பில் பார்க்கும் போது ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. அது ஒரு ஆகப்பெரிய ஒரு ஞாபகமாக கண்ணிமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய தீனை தந்திருக்கிறது, ஆகப்பெரிய ஒரு ஞாபகம். ஈமான தந்திருக்கிறது, ஆகப்பெரிய ஒரு ஞாபகம். ஈமானுடைய ஞானத்துக்கும் தீனுடைய ஞானத்துக்கும் நிகராக வேறு எதுவும் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு சிறப்பான தீனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எங்களுக்கு அதை வழிகாட்டி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலையும் மதீனாவிலையும் சஹாபாக்களை நல்ல முறையில் கற்பித்து ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுத்து அழகிய முறையில் அவர்களை தயாரித்து இறுதி கட்டத்தில் என்ன சொல்கிறார்கள், அதற்கு அடபாத மன சாரியார் ரபி அல்லா அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள், ஒரு உபதேசம், கண்களால் நீர் வழிந்ததே, கண்ணீர் வழிந்ததே, உள்ளங்கள் நடுங்கின. இந்த நேரத்தில் பகால ரஜு மினல் முஸ்லிமே, முஸ்லிம்கள் ஒத்தர் சொன்னாரு, யார சூழல்லா இந்த உபதேசத்தை பார்க்கும் போது இது ஒரு விடைபெறும் உபதேசம் போன்றிருக்கிறது என்பதாக அந்த சஹாபி சொன்னாரே. இந்த உபதேசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி கது தரக்குக்கும் அலல் பைதாயி லைலுஹா கநஹாரிஹா, நான் உங்களை எந்த அளவுக்கு தீனின் மூலமாக வழி நடத்திருக்கிறேன் என்றால், பார்வைய இருளாக இருக்கக்கூடிய இரவுகளும் கூட உங்களுக்கு பகல்களை போன்று பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தை தீனின் மூலம் வழி நடத்திருக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லா யஸ்ஹு அன்ஹா பாதி, எனக்கு பின்னால யாரெல்லாம் வழிகட்டு போவாங்க என்றால், இல்லா ஹாலிகுன், அவங்க அழிந்து பேசிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின இந்த தீனை உற்றுச்சு நாங்க வேற எதுலையும் எங்களுக்கு வழி கிடைக்கும் என்று தெரிந்தோம் என்றால், அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்க வழி தவறி பேசுவோம். உலகத்துடைய அனைத்து அம்சங்களுக்கும், உலகத்துல நாங்க வாழும் போதே என்னென்ன தேவையோ, இபாதத்தாக இருக்கலாம், இபாதத்துடைய அனைத்து பகுதிகளாகவும் இருக்கலாம், மாமலாத்துடைய கொடுக்கல் வாங்கலுடைய அனைத்து பகுதிகளாகவும் இருக்கலாம், குடும்பவியல் இவைகளுடைய அனைத்து பகுதிகளாக இருக்கலாம், குற்றவியலுடைய பகுதிகளாக இருக்கலாம், இது எல்லாத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொண்டு எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். இதுல சந்தேகப்பட்டதுக்கோ, நாங்கள் விரல் நுழைக்கிறதுக்கோ, மூக்கு நுழைக்கிறதுக்கோ எந்த ஒரு இடத்தையும் குர்ஆன் விளங்கப்படுத்தி, குர்ஆன விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே ஃபுகஹாக்கள் எங்களுக்கு இந்த விஷயங்களை தெளிவாக விளக்கப்படுத்தினார்கள். கண்ணியமிக்க மேலாளர்களே, எவ்வளவு சிறப்பு மிக்க தீனில எல்லா அம்சமும் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. குடுக்கல் வாங்கலோட விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. வியாபாரமாக இருந்தாலும் வியாபாரம் நாங்கள் எப்படி செய்வது, அனைத்து விஷயங்களும் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. சில சமயங்கள்ல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் மாற்றமாக நாங்கள் ஒரு பிழையான வழியை தேர்ந்தெடுத்து அதுல நடந்து கொண்டிருக்கக்கூடியனால தீன சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளத்துக்கு கூச்சமாக இருக்கிறது அல்லது கஷ்டமாக இருக்கிறது. பிழையாக பழவின ஒருத்தருக்கு சரியானதை காணும் போது சரியானது தான் தவறு மாதிரி அவருக்கு அவருக்கு தோன்றும். ஏனென்றால் நாங்கள் முழுக்க முழுக்க பிழையில வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அல்லது தவறுல வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அதனால சரி கூட எங்களுக்கு பிழையாக தோன்றக்கூடிய அளவுக்கு எங்கள் சிலர்கள் இருக்கிறார்கள். கணினிக்க மேலானவர்களே, அல்லாஹு தஆலா எல்லா வகையையும் காட்டி தந்தது மாதிரி, எல்லா பகுதியையும் எங்களுக்கு சொல்லி தந்தது மாதிரி, சொத்துரிமையுடைய விஷயத்தையும் அல்லாஹு தஆலா அழகாக சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விஷயங்களை ஃபுகஹாக்கள் இன்னும் அழகாக தெளிவுபடுத்திருக்கிறார். சொத்துரிமை, வராசத்துரிமை, இது முன்னோர்களாலும் கடைபிடிக்கப்பட்டிருச்சு, ஆனால் பிழையான முறையில் கடைபிடிக்கப்பட்டு உலகத்தில் வாழும் போது நாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் மௌத்துடைய நேரத்தில் அவ்வளவும் விட்டுட்டு போக வேண்டி வரும். வந்தது வெறுமனே போறது ஒரு சபரோட மட்டும். இது அந்நியர்களாக இருந்தா அவர்கள் கூட செலவழித்து அவர்கள் அடக்கம் செய்வார்கள், ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இஸ்லாத்துக்கு முன்னால யகூதிகள் இந்த முறையை கையாண்டாங்க, வராசத்துடைய முறைகள் அவங்க கடைபிடித்து வந்தாங்க, ஆனால் பிழையான முறையில் கடைபிடித்து வந்தாங்க. அந்த பிழையான முறை இன்று எங்கள்ல சிலர்கள் பரவி இருக்கிறது. யகூதிகளுடைய பழக்கம், தந்த பெற்றோர்கள் யார் சரி மறந்து விட்டால், தனக்கு முவர்ரிகாக வரவேண்டிய தனக்கு அலங்கலம் தரக்கூடிய ஒருவர் மரணித்து விட்டால் சிறுவர்களை பார்க்க பெரியவர்களுக்கு கூடுதலாக கொடுப்பார்கள். ஆண் பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொண்டாலும் ஆண் பிள்ளைகள்ல சின்ன பிள்ளைகளை பார்க்க பெரியவர்களுக்கு கூட கொடுப்பார்கள். இன்று இதே விஷயம் எங்கெல்லாம் நடக்கிறது. மூத்தவர் எல்லாத்தையும் எடுத்துக் கொள்வாரே, இளையவருக்கு எதுவும் இல்லை. மூத்தவர்கிட்ட கையில தான் தடையும், மூத்தவர்கிட்ட கையில தான் வீடும், மூத்தவர்கிட்ட கையில தான் தானியும் சொல்லக்கூடிய அளவுல எல்லாத்தையும் அவரே சுருட்டிக் கொள்வாரே. இளையவருக்கு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுல அவருடைய நிலைமை. தத்துவம் வேற பேசுவாரு, அவர் சிறுத்தின நான் தானே செலவழித்தேன், அதனால வாப்பட சொத்திலிருந்து எதுவும் அவருக்கு கொடுக்க முடியாது அப்படி என்று மூத்தவர் சொல்லுவார். இது யகூதிகளுடைய முறை, இஸ்லாமிய மக்கா காவிர்கள் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால எப்படி அலங்கரம் கொடுத்தார்கள் என்றால், அவர்கள் சொல்லுவார்கள், ஒட்டகத்துல ஏறி குதிரையில ஏறி யுத்தம் செய்ய தெரியாத ஆக்களுக்கு நாங்க வராச சொத்துரிமை கொடுப்பதாம். எனவே யாரெல்லாம் பலசாலிகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும் சொத்துரிமைகள் கொடுத்தார்கள், வராச சொத்துரிமைகள் கொடுத்தார்கள். பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள், அவர்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டார்கள். இது எல்லாத்தையும் தகர்த்து, இது எல்லாத்தையும் இல்லாமலாக்கி ஒரு நீதமான ஒரு வழிகாட்டலை காட்டியதுதான் எங்களுக்கு இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்லித் தருது? ஒரு வராச சொத்துள்ளவரை மரணித்து விட்டால் அவருடைய சொத்து யாருக்கு போக வேண்டும்? சிரிச்சு பெருசு பார்க்க முடியாது, ஆண் பெண் என்று பிரிக்க முடியாது, அனைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அனைவர்களுக்கும் கொடுக்கிறதாக இருந்தா சில நேரங்களில் நாங்கள் நினைத்துக் கொள்வோம் சொந்தக்காரர்களாக இருந்தால் வராக்கு கொடுக்கணும் என்று, அப்படி அல்ல. சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹு தஆலா பேரு பட்டியலிட்டு சொல்லிருக்கிறான், இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு இருக்கிறார்கள், இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், இவர்களை மீறி யாருக்கும் கொடுக்க முடியாது. குர்ஆன் அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவில் 11வது 12வது ஆயத்தில் முழுமையாக சொத்துரிமையை பற்றி தெளிவாக விளக்கப்படுத்துகிறார். சில பகுதிகள் விடுபட்டது, அந்த பகுதிகளை சூரத்து நிசாவுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக விளக்கப்படுத்துகிறார். கண்ணி மிக்க மேலானவர்களே, இதை விளங்கப்படுத்துறதுக்கு பின்னால என்ன சொல்றார் என்றால், தில்க ஹுதுதுல்லாஹ், இது அல்லாஹ் வரம்பிட்ட வரம்பாகும். நடக்கிறார்களோ இவர்களை தான் நாங்கள் சொர்க்கத்தில் நுழைவிப்போம். அந்த சொர்க்கத்தை பத்தி விளங்கப்படுத்தலாம், அங்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் பிரமாண்டமான வெற்றியாகும் என்பதாக அல்லாஹு தஆலா அழகாக சொல்லியிருக்கிறார். இதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய ஹுதூதுகளை, அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுவர்களுக்கு என்ன தண்டனை என்பதாக சொல்லும் போது, வமன் யஅஸ்ல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு யாரு மாற்றம் செய்கிறார்களோ, அதே மாதிரி அதாவது வரம்பு அல்லாஹ் சொல்லப்பட்ட அந்த வராச சொத்துரிமையை சீராக நிறைவேற்றாதவர்களுக்கு பாருங்க எவ்வளவு தண்டனைக்குரிய விஷயம் என்று அல்ல நரகத்தில் நுழைவிப்பான், அதுல நிரந்தரமாக இருப்பாரு, அவருக்கு இழிவு தரும் வேதனைகளும் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறார். இழிவு தரும் வேதனை வந்து ஆகரத்துல மட்டும் என்று சொல்லி சொல்ல முடியாது. சில நேரங்கள் அல்லாஹு தஆலா பயங்கரமான நோய்கள் கொண்டு அல்லது பாரிய பொருள் வீழ்ச்சியை கொண்டு இவர்கள் அல்லாஹு தஆலா உலகத்திலும் சோதனைகள் கிடைக்கும், உலகத்திலையும் அவர்களை தேடி கஷ்டம் வரும், அதே நேரத்தில் ஆகரத்தில் நரக வேதனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சொத்துரிமையை சரியாக பேணாமல் நரகத்தில் ஹாலிதன் பீஹாண்டு சொல்லப்பட்டவர்கள் குர்ஆனில் இருந்து பார்க்கும் போது யாரு வேணுமென்று இன்னொரு உயிரை கொள்கிறார்களோ இவர்களுக்கு நரகத்தில் நிரந்தரமாக தண்டனை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி இரண்டாவது பகுதி, இதுவும் பயங்கரமான பகுதி, எங்களை முஸ்லீம்கள் இப்ப பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய், வட்டி. வட்டி யாரு வட்டி எடுக்கிறாங்களோ இவங்களும் நரகத்தில் நிரந்தரமாக வேதனை செய்யப்படுவார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லியிருக்கிறது. மூணாவது நபர்கள் தான் யாரு வராசத் உரிமையை சரிவர பேணி நடக்கலையோ, சொல்லப்பட்டதை சொல்லப்பட்ட மாதிரி செய்யாமல் மாற்றமாக செய்கிறார்களோ இவர்களுக்கும் தண்டனை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு சிலர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாமல் இருக்கிறது, சொத்து கேட்கிறாங்க, வீடு கேட்கிறாங்க. சீதனம் என்ற பெயரில், வரதட்சணை என்ற பெயரில் அநியாயம் நடக்குது என்று பேசுறாங்க. ஆனா இன்னொரு பகுதியை மறந்துட்டாங்க. அது என்ன பகுதி? நாங்க ஆண்களுக்கு கொடுக்க வேண்டுமே சொல்லக்கூடிய பகுதியை மறந்துட்டாங்க. பாருங்க எல்லா ஊர்களையும், எங்களை நாட்டை பொறுத்தவரையில எல்லா ஊர்களையும் யாருக்கு முதலுரிமை கொடுப்பாங்கன்னா பெண்களுக்கு. என்னன்னா சொத்து இல்லாட்டி முடிச்சு கொடுக்கிறார். மொத்தமாக அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றம் நடக்குது. இதனால பல சோதனைகளுக்கு நாங்க உள்ளாகி சொல்லி, பிரச்சனைகளுக்கு உள்ளாகி சொல்லி, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் போட்ட வரம்பு, அல்லாஹ் போட்ட எல்லை, இதை தாண்டி போகிறாதே, நாங்க அவன் சொல்லப்பட்டது மாதிரிதான் செய்ய வேண்டும். அதுக்கு மாற்றம் செய்தால் உலகத்திலையும் தண்டனைக்குள்ளார்கள் உள்ளானவர்களாக ஆக முடியும், ஆகரத்திலையும் அல்லாஹ் மன்னிக்கல் என்றால் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டியவர் அல்லாஹ் பார்த்தார். சில சந்தர்ப்பங்களை பார்த்தா, ஆண்களுடைய நிலைமையை பார்த்தா பரிதாபம். அவர்களுக்கு வாழ்ந்த வீட்டிலையும் இடமில்லை, போற வீட்டிலையும் இடமில்லை, இப்படியான சிலர்களும் இருக்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லிருக்கிறது? பெற்றோர்கள் மூத்தாக இருக்கிறாங்க, ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் கலந்திருக்கிறாங்க. அப்படி என்றிருந்தால் பெண் பிள்ளையை பார்க்க ஒரு மடங்கு கூடுதலாக ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, குர்ஆன் சொல்லியிருக்கிறது, ஹதீஸ் சொல்லியிருக்கிறது. இதன்படிக்குத்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், தாபியங்கள் வாழ்ந்தார்கள், தபு தாபியங்கள் வாழ்ந்தார்கள், பின்னோர்கள் தான் மாற்றிக்கொண்டார்கள். இன்னைக்கு அந்நியர்களுடைய கலாச்சாரம் இஸ்லாம் என்ற பெயரில் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். பெரிய பிரச்சனை இது, பாரி ஒரு அநியாயம். ஒன்று குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு ஹதீஸ்களுக்கு மாற்றம் செய்வது, இது தண்டனைக்குரிய குற்றம். இதை நாங்க சீராக்கல் என்றா இது இன்னும் பிரச்சனைக்குரியதாகவே ஆகிக்கொண்டிருக்கும், இன்னும் பல சோதனைகளுக்குரியதாகவே ஆகிக்கொண்டிருக்கும். சில ஊர்களுக்கு போனா, சில இடங்களுக்கு போனா வீடுகள் எப்படி கொடுக்கணும், வீடுகள் மதில் போட்டு மதிலுக்கு கேட்டு போட்டு சுத்தமான முறையில அவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும். அந்த வீடும் அவங்க சொல்ற மாதிரி அமையப்பட்டிருக்க வேண்டும். இப்படி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இந்த திருச்சியில் இந்த சீதன கொடுமை வருவதற்கும் மிக முக்கியமான காரணம் இஸ்லாம் சொன்னதுக்கு மாற்றம் செய்தல். ஆண்களுக்கு சொத்து கொடுக்காமல் ஜெர்மனி பெண்களுக்கு மாத்திரம் சொத்து கொடுத்தது. ஆனா உயிரோடு இருக்கும் போதே, உயிரோடு இருக்கும் போதே ஒரு தந்தை பார்க்கிறாரே தந்த பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை வரக்கூடாது, அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றிருந்து அவர் யோசிச்சார்ந்தால் இப்ப அந்த பெற்றோர்களுக்கு அல்லது அந்த தந்தைக்கு முடியும் அவருடைய சொத்தை சரியாக பங்குத்து ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் கொடுக்க முடியும். ஏனென்றால் இது வராசத்தல், இது சொத்துரிமையில சேர்ந்ததல்ல. அவர் உயிரோடு இருக்கும் போதே பிள்ளைகளை கண்ணியப்படுத்துறது, பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் கொடுக்கிறது. இது ஹதியாவுடைய அமைப்பு பேச்சு. ஆனா அதிலையும் அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி என்ன செய்கிறாரே, அவருடைய மகனுக்கு மூத்தவருக்கு மாத்திரம் ஒரு அடிமையை ஹதியாவாக கொடுக்கிறாரே. இந்த விஷயத்தை விளங்கின மனைவி ஹிக்மத்தாக கணவனை பகிர்ந்து கொள்ளாம சொல்றாங்க, இந்த நீங்க செய்த இந்த செயலுக்கு, நல்ல செயலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சாட்சியாக வச்சுக்கோங்க என்று சொல்லி அனுப்புறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வாராரு, வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இந்த மகனுக்கு நான் ஒரு அடிமைய ஹதியாவாக கொடுத்திருக்கிறேன், அதற்கு நான் உங்களை சாட்சியாக ஆக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல கேட்ட கேள்வி, உங்களை எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்திருக்கிறீங்களா? அவர் சொன்னாரு, இல்ல யா ரசூலல்லாஹ், இவருக்கு மட்டும். சொன்னாங்க, திரும்ப எடுங்க, கொடுக்கிறந்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுங்க. இது ஹயாத்தோடு இருக்கும் போது, ஹயாத்தோடு இருக்கும் போது கொடுக்கிறந்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். மௌத்தானதுக்கு பின்னால பிரிக்கிறதாக இருந்தா, மௌத்தான உட்கார்ந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கிறதாக இருந்தா, அது இஸ்லாம் சொன்ன மாதிரி, குர்ஆன் சொன்ன மாதிரி, ஹதீஸ் சொன்ன மாதிரி தான் பிரிக்க வேண்டும். ஆச்சரியமான விஷயம், அல்லாஹ் தஆலா சொல்ல சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல, துஹரண்டோ அசரண்டோ மக்ரிபண்டோ இஷாவுண்டோ சொன்னாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. ஹஜ் செய்ய சொல்லியிருக்கிறான், ஹஜ் எப்படி செய்யணும், தர்தீபாக சொல்லப்படல. ஜகாத் கொடுக்க சொல்லிருக்கிறான், ரெண்டரை வீதம் கொடுங்கன்னு சொல்லல, ஜகாத் கொடுங்கன்னு சொல்லிருக்கிறான். ஒட்டகத்தில் இருந்து கொடுங்க, ஆற்றில் இருந்து கொடுங்க, மாட்டில் இருந்து கொடுங்க, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. நோம்பு பிடிங்க, நோம்பு எப்பிலிருந்து பிடிக்கணும் சொல்லக்கூடிய பூர்த்தியான விளக்கம் சொல்லப்படல. இதெல்லாம் விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த சொத்துரிமையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்லிருக்கிறான்னா, கணவனா கணவனுக்கு பிள்ளைகள் இருக்கும் போது ஒரு முறை, பிள்ளைகள் இல்லாது இருக்கும் போது, மௌத்தான மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் அவருக்கு நாளில் ஒன்று கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் இல்லை என்றால் தான் அறவாசி கொடுக்க வேண்டும். தந்தையா, தந்தை யாருமே இல்லை என்றால் முழு சொத்தையும் எடுத்துக் கொள்வாரு, இல்ல பிள்ளைகள் இருப்பாங்கன்னா, மௌத்தானவருக்கு பிள்ளைகள் இருப்பாங்கன்னா ஆளுநர் ஒன்று எடுப்பாரு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொருத்தராக யாரெல்லாம் சொத்துரிமை எடுக்கிறதுக்கு தகுதியானவர்களோ அவர்களுடைய பேரை சொல்லி, இவர்கள் பேரை என்றால் அவர்கள் தகமையை சொல்லி அல்லாஹு தஆலாவை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கு இவ்வளவு கொடுங்க, இவ்வளவு கொடுங்க, இவ்வளவு கொடுங்க என்று சொல்லிட்டு தான், தில்கா ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் போட்ட கட்டளை, அல்லாஹ் போட்ட வரம்பு, அல்லாஹ் போட்ட எல்லை, இதை தாண்டினீங்க என்றால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க அநியாயம் பற்றி என்னென்ன பார்க்கிறோம், குடும்பத்தில தன் குடும்பத்தால கைவிடப்பட்ட, அநியாயம் செய்யப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இது நாங்க அநியாயமாக பார்க்கிறோமே. எங்க சமுதாயம் இன்னுமே பழைய முறையில இருப்போம் என்றிருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு இதை சொல்லித்தரத்துக்கு யாருமே இல்லாம பேசிடுவாங்க. இன்னைக்கும் கூட எப்படி இருக்குது நிலைமை, நான் முன்னோர்கள் தான் அதிகமானவங்க இருந்தாங்க, இந்த சொத்துரிமையை பத்தி விளங்கினவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க. ஆனா இன்னைக்கு விரல் விட்டு எண்ணி இவர்கள்ட்ட போங்க, இவர்கள்ட்ட போங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சமான நபர்களாக மாறிவிட்டார்கள். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போமெண்டா அவங்க யோசிப்பாங்க. படித்து என்ன பலன், சமுதாயம் நாங்க சொல்றத கேட்காரு, அதனால படிக்கிறதுல எந்த பலனும் இல்லை, நாங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கைவிட்டுவாங்க. அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகள் பாழாக்கப்பட்டதாக ஆகிரும், அல்லாவுடைய கட்டளைகள் விடுபட்டதாக. எனவே அல்லாஹு தாலா எங்களை இந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை நாங்கள் அல்லாஹிடத்துல கட்டாயம் துவாவில் கேட்கவே. இஸ்லாத்துக்கு முன்னால இஸ்லாம், அதாவது இஸ்லாத்திலே ஆரம்ப காலத்தில் சில முறைகள்ல வராக சொத்துரிமை கொடுத்து கொண்டிருந்தாங்க. எப்படி என்ன, ஒரு கபீலா ஒரு கோத்திரம் இருப்பாங்க, அவங்களோட யாரு சரி வந்து நாங்களும் உங்களோட சேர்ந்து கொள்வோம் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்றால் அந்த கபீலால் உள்ளவர்களுடைய சொத்துக்கள் இருந்து அவர்களுக்கும் வராசத்தாக அனந்தரமாக கொடுப்பார்கள். இது முன்னுக்கு காலம் இருந்த ஒரு பழக்கம். அது கொஞ்ச நாளத்துல விடுபட்டுச்சு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்து விட்டார்கள். அதுக்கு பின்னால இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். ஹிஜ்ரத் செஞ்சு வந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு எந்த சொத்தும் இல்லை, எந்த வீடு வாசலும் இல்லை. இதன் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரி ஒரு சஹாபியையும் முஹாஜிரி ஒரு சஹாபியையும் இணைத்து விட்டார்கள், முஆஹா செய்தார்கள், சகோதரர்களாக ஆக்கிவிட்டார்கள். இந்த அமைப்பிலையும் சொத்துரிமை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்துச்சு, அதுவும் அல்லாஹு தஆலா மாற்றிவிட்டார். மூணாவதாக இப்படி ஒரு முறையும் இருந்துச்சு. யாராவது ஒரு பிள்ளையை எடுத்து வளர்ப்பார்கள்னா வராசு அனந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அவருக்கு சொத்து கொடுத்து கொண்டிருந்தாங்க. இதையும் அல்லாஹு தாலா மாற்றி எப்படி சொன்னாங்கடா, சொத்து கொடுக்கிறதாக இருந்தால் மூணே மூணு தலைப்புக்கு கீழால்தான் சொத்து கொடுக்க முடியும். ஒரு மரணித்தவருடைய சொத்துக்களை இன்னொருத்தருக்கு நாங்க கொடுக்கிறதாக இருந்தால் இந்த மூணு தலைப்புக்குள்ள ஒன்றுல அவர் சேர வேண்டும், ஒன்று கல்யாணம் முடித்த உறவாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி மட்டும்தான் அதுல வருவாங்க. இரண்டாவது அடிமை எஜமான் சொல்லக்கூடிய உறவாக இருக்க வேண்டும், அதுல உரிமை விட்டவர்கள் மாத்திரம் வருவார்கள், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். இந்த நாளும் போக சொந்த உறவுல ரத்த உறவுல வரக்கூடியவர்கள் தான் வருவார்கள். அதை பட்டியலிட்டு உலமாக்கல் அழகாக சொல்லியிருக்கிறார்கள், அதை பல வகையாக பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்கிறார்கள். பெற்றோர்களின் அமைப்புல அஞ்சு பேர் சேருவாங்க, பிள்ளைகளின் அமைப்புல நாலு பேர் சேருவாங்க, சகோதர சகோதரிகளின் அமைப்புல ஆறு பேரு, சகோதரர்களின் பிள்ளைகளின் அமைப்புல ரெண்டு பேரு, மாப்பிள சகோதரர்களின் அமைப்புல நாலு பேர் சேருவாங்க சொல்லக்கூடிய அமைப்புல 25 பேர்களை குறிப்பிட்டு இவைகளை தாண்டி யாருக்கும் கொடுக்க முடியாது, சொத்துரிமையாக சொல்லப்பட மாட்டாது என்பதாக உலமாக்கள் அழகாக விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். தீர்க்கமாக இஸ்லாம் சொன்னதுக்கு பின்னால இதை தவிர யாருக்குமே கொடுக்க முடியாது. இந்த ஆயத் நிசா சூரத்து நிசாவுடைய 11வது ஆயத்தும் 12வது ஆயத்தும் இறங்குறதுக்கு காரணமாக இருந்தது ரெண்டு சம்பவங்கள். அதே மாதிரி நிசாவுடைய கடைசி ஆயத்தும் இறங்குறதுக்கு ரெண்டு சம்பவங்கள் காரணமாக இருந்தது. அது சாதிபின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதில மரணிக்கிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அவருடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சாதிபின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரெண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாருக்கு வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த ரெண்டு மகளுக்கும் சாதிபின் ரபியுடைய சொத்திலிருந்து கொடுக்க வேண்டும், ஆனால் கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன், சாதிபின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதிபின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரனை கூப்பிட்டு அனுப்பினார்கள். வந்ததும் கேட்டார்கள், நீங்க ஏன் முழு சொத்தையும் எடுத்துக்கொண்டீங்க? சொன்னாங்க, சகோதரன் சொத்து இஸ்லாத்துக்கு முன்னால நாங்க இப்படித்தான் செய்வோம், அந்த அமைப்புல நாங்க எடுத்துக்கொண்டோம். இல்ல, நீங்க உங்களோட கைவசம் இருக்கக்கூடிய சொத்தை முழுக்க 24 பிரிக்க வேண்டும். 24 பிரிச்சு சாதிபின் ரபியுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிக்கு அதில் 3 பகுதிகளை கொடுக்க வேண்டும். 2 பெண் பிள்ளைகளுக்கும் 16, 8 என்று 16 கொடுக்க வேண்டும். மீதமுள்ள 5 மாத்திரம் தான் உங்களுக்கு சொந்தமானது. கண்ணிமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு எங்க சமுதாயத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தந்தை சகோதர சகோதரிகளுடைய சொத்துக்களை விழுங்கி ஏப்பமிடக்கூடிய இது அநியாயம் என்று விளங்குறாங்க. நான் அடுத்தவனுக்கு செஞ்சிருக்கக்கூடிய பாரிய ஒரு பொருள் மோசடி என்று விளங்குறாங்க, கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி எதுவும் சந்தனைகள் ஏதாவது சோதனைகள் வந்தா சொல்றாங்க, நான் என்ன செஞ்சதுக்கு எனக்கு இப்படி ஒரு பாரிய சந்தனை, இப்படி ஒரு சோதனை யோசிக்கிறாங்க. ஆகப்பெரிய ஒரு இலி நிலையில இருந்து கொண்டு இப்படியான ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். என்னைக்கு மேலான பிரியார்களே சகோதரர்களே, மனிதனுடைய பழக்கம் எப்பவும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது, நான் என்ன செய்தாலும் எதுவும் செய்யாத மாதிரி நினைக்கிறது தான் மனிதனுடைய பழக்கம். இது முதலாவது காரணம். இந்த சூரத்துல் நிசாவுடைய 11வது ஆயத்தில் 14வது ஆயத்தை இறங்குறது. இரண்டாவது கடைசி சூரத்துல் நிசாவுடைய சொத்துரிமையை பற்றி சொல்லப்பட்ட கடைசி ஆயத்தை இறங்குறதுக்கு காரணம் அதற்கு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சம்பவம். இது நான் எல்லாமே உங்களுக்கு ஹதீஸ்ல இருந்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புகாரி முஸ்லிம் போன ஹதீஸுகள் கிரந்தங்கள், அதே மாதிரி ஸஹீஹ் சித்தா, இதை தாண்டி முஸ்னத் அஹமத், தபரானி, இந்த கிதாபுகள் இருந்தால் நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது ஜாபிர் ரதியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு பாரி ஒரு நோய் ஏற்பட்டுச்சு, நான் நினைச்சேன் அந்த நோயில நானே மரணித்து பேசி விடுவேன், அவ்வளவுக்கு பாரிய நோய், கடுமையான நோய், கஷ்டமான நோய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் என் வீட்டுக்கு நடந்து என்னை நோய் விசாரிக்க வந்தார்கள். நான் மயக்கத்தில் இருந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதவு செய்து அந்த தண்ணியை என் மேல தெளித்தார்கள். நான் மயக்கம் தெளிந்து எழும்பினேன், எழும்பினதும் கேட்டேன், ஏனென்றால் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர தந்தை ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹதுடைய யுத்தத்துல ஷஹீதானார்கள். அந்த நேரம் அவங்களோட சகோதரிகள் 7 அல்லது 9 பேர்கள் இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், தோட்டங்கள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, நான் மரணிச்சா ஏன சகோதர சகோதரிகளுக்கு எப்படி அதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுவும் சொல்லல, பேசிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னால்தான் எஸ் அலூனக அலின் சலாலா சொல்லக்கூடிய ஆயத்து இறங்கிச்சு என்பதாக அதில் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார்கள். அதுல சகோதரர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அழகாக தெளிவாக சொன்னதுக்கு பின்னால நாங்க மாற்றம் செய்தால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு கோபம், அவன் அவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு பின்னால நாங்க அதுல மொத்தமா மாற்றம் செய்தால் அல்லாஹ் பார்க்க எண்ணிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஒரு மனிதன் அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவன் மௌத்துக்கு பின்னால விட்டுட்டு போறதுல 5 வகையான சட்டங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவன் எது விட்டுட்டு போனாலும் சரி, அவன் சொத்தாக சேர்த்து அவனுடையதாக இருந்தால் அதுல 5 வகையான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதலாவது, தான் சேர்த்த சொத்துக்கள்ல, தந்த வேர்வை சிந்தி அதாவது சேர்த்த சொத்துக்கள்ல அவனுடைய சொத்துக்கள் அல்லாதது வேற எதுவும் இருக்கிறதான்னு முதலாவது பார்க்க வேண்டும். ஏன், யார்த்தையாவது இரவல் எடுத்துப்பாரு, அடுத்தவட்ட கார கொழுந்து வச்சுப்பாரு, இல்லாட்டி அடுத்தவட கடைய கூலிக்கு எடுப்பிப்பாரு, இதெல்லாம் பிரித்து கொள்ள முடியாது. இதெல்லாம் வராசத்துல சொத்துரிமையில சேர மாட்டாங்க. இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு ஒப்படைக்க வேண்டியது, அடுத்தவங்க சொத்து. அதே மாதிரி யாராவது ஏதாவது கடை எடுக்கும் போது தோட்டத்தை வச்சிருப்பாங்க, அல்லது கடையை வச்சிருப்பாங்க, வீட்டை வச்சிருப்பாங்க, இப்படி இருந்தால் அதுவும் இது ரகுனுடைய பாடத்துல சேரும், இதுவும் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும், இதுவும் இவர்களுடைய சொத்தாகும். இவையில் போக யாரும் ஹஜ்ஜு செய்யாம, ஹஜ்ஜு செய்யறதுக்கு தகுதியானவராக இருந்து போறதுக்கு வாரத்துக்கு குடும்பத்துக்கு செலவழிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பார்க்க மேல்நிட்டமாக இருந்தும் ஹஜ்ஜுக்கு போகாம ஒருத்தர் மரணிச்சா, முதலாவது அவருடைய சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு யோசிக்க முன்னால என்ன செய்ய வேண்டும், அவருக்கு ஹஜ்ஜுக்குரிய எவ்வளவு செலவாகும், இன்றைக்கு அவர் ஹஜ்ஜு செய்யறதாக இருந்தா எவ்வளவு செலவாகும் என்றதை எடுத்து பார்த்து நாங்க கணக்கு பார்த்து அதை ஒதுக்கிட்டுத்தான் அடுத்த விஷயங்களை பார்க்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு யார் அனுப்புறது, யாரோ ஒருத்தர் தன்னை குடும்பத்துல போனாலும் சரி, வெளியிருந்து போனாலும் சரி, ஹஜ்ஜு முடிச்ச ஒருத்தர எங்களை மௌத்தானந்த நபருக்காக வேண்டி நாங்க பாரமான பதில் ஹஜ்ஜு செய்யறதுக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் அதுக்குரிய சட்டமாக சொல்லப்படும், தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். அதுவும் சொல்லலாம், அவங்க ஹஜ்ஜில் இருக்கிறாங்க, ஹஜ்ஜு சொல்வதால இருக்கிறாங்க, ஒரு சஹாபி வந்ததாகவும் ஒரு சஹாபி பெண்மணி வந்ததாகவும் கேட்கிறாங்க. தந்தையை பத்தி கேட்டதாகவும் தாயை பத்தி கேட்டதாகவும் ரெண்டும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டும் ரெண்டு வகையான சம்பவம். ஒரு பெண் வந்து கேட்கிறா, யார சொல்லலா, ஏ இந்த தாய் ஹஜ்ஜி செய்வதாக உறுதி கொண்டிருந்தா, இன்னைக்கு அவ ஹயாத்தோட இல்ல, அவ மரணிச்சிட்டா, அவக்கு ஹஜ்ஜி நான் செய்ய வேண்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புத்திக்கு விளங்கும் விதத்தில, புத்திக்கு படக்கூடிய அமைப்புல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உங்களோட உம்மக்கு கடன் இருந்தா நீங்க நிறைவேற்ற மாட்டீங்களா? அவர் சொன்னா, கடன் இருந்தா நிறைவேற்றுவோம் யார சொல்லலாம், உம்மாவுக்கு இழிவு வந்துடக்கூடாது, அதனால கடனை நிறைவேற்றுவோம். சொன்னாங்க, அல்லாஹு தாலாவுடைய கடன், அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அல்லாஹ் சொன்ன விஷயத்தை செய்யாம உட்கதனால கடனானது, இது அஹக்கு பில் வஃபா, நிறைவேற்ற மிக தகுதியானது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னாங்க. இத கூட நாங்க விளங்குறோம் இல்ல, மௌத் ஆகிட்டா எல்லாத்தையும் சேர்த்து பிரிச்சு கொண்டாங்க. அவருக்கு என்ன கொடுக்கணும், அவருடைய என்ன, அவருடைய இல்லாதது என்ன என்று விளங்குறோம். அதே மாதிரி ஜகாத், ஜகாத் கொடுக்க வேண்டும். ஜகாத் கொடுக்கல சார், மௌத் ஆகிட்டாரு. அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுக்காம இருந்து ஒருத்தர் மௌத்தாகிறாருன்னா, சில நேரங்கள் அல்லாஹ் அந்த சொத்துக்களின் மூலமாக பல சோதனைகள் உருவாக்குவார். அல்லாஹ் பாதுகாப்பு. ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறேன், அது ஜகாத்துடைய பாடத்தோடு சம்பந்தப்பட்டது. ஜகாத் கொடுக்காம ஒருத்தர் மரணித்தால் அவருடைய சொத்தில் இருந்து ஜகாத்தை கணக்கு பார்த்து அதை ஒதுக்கிட்டு தான் மற்ற ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இது முதலாவது சட்டம், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய கடனோட சம்பந்தப்பட்டது, அல்லது நேரடியாக இன்னொரு நபருடைய சொத்து அவர்களோட இருந்தால் அதை முதலாவது கிளியர் பண்ணணும், அதை முடிக்கணும். அதை முடிச்சதுக்கு பின்னால்தான் இரண்டாவது விஷயத்தை யோசிக்கணும். இரண்டாவது விஷயம் என்ன, அவருடைய சொத்திலிருந்து ஜனாதாவை தயாரிக்கிறது. ஜனாதாக்குரிய தயாரிப்புக்கு என்ன தேவையோ அது எல்லாம் அவருடைய சொத்திலிருந்து தான் செய்ய வேண்டும். இதுதான் முறை. ஆனா வேற யாரும் இனாமாக செய்து கொடுக்கிறார்கள் என்றால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. மனைவியுடைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவி தன் கணவனுக்கு வழிபட்ட நிலைமையில, கணவனும் பணக்காரனாக இருக்கும் போது மரணித்தால் கணவன் தான் மனைவிக்கு செலவழிக்க வேண்டும். கபனுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும், கபரு தோன்றத்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும், ஜனாதாவுடைய தயாரிப்போடு சம்பந்தப்பட்ட அனைத்து ஏற்பாடுகளும் கணவன் செய்ய வேண்டும். இது சிக்கு சம்பந்தப்பட்ட மசாலாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதோட சுருக்கிக் கொள்ளும். இரண்டாவது விஷயம், ஜனாதாவை அடக்கம் செய்யறதுக்குரிய தயாரிப்புகள் செய்யறது. மூணாவது, நாங்க எங்களை மசீதுகள் அறிவிப்பு செய்யறோம், ஜனாதாவை கொண்டு வச்சுட்டு என்ன சொல்றோம், இவரு வியாபாரம் செஞ்சவரு, கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்டவரு, இவர் யார்கிட்டயாவது கடன் எடுத்திருந்தா இவருடைய கடனை வந்து கேட்டுக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு நிறைய நடைமுறை பிரச்சனைகள் இருக்கு, கள்ளர்கள் நிறைய உருவாகிட்டாங்க, பயமில்லாத தன்மைகள் உள்ளவர்கள், ஏமாற்றுக்காரர்கள் உருவாகிட்டாங்க. என்ன செய்யறாங்க, யாருக்கு மௌத்தா இப்படி ஒரு ஏலான் பண்ணிட்டா, இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சா, அவர் வந்து சொல்றாரு, உதாரணமா அவர்கிட்ட கடன் எடுத்திப்பாரு, 1 லட்சம் எடுத்திப்பாரு, எனக்கு 10 லட்சம் தருணம். என்ன நடக்குது, கடன் எடுத்திருக்கிறாரு, யார்கிட்ட எடுத்திருக்கிறாரு தெரியாது. ஒரு நேரம் கடன் யார்த்தின் எடுத்தாங்களோ அவரு மரணிச்சிப்பாரு, அப்ப அவட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும். இதுவும் தெரியாம சிராக்கள் எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னா, எங்கட வாப்ப கடன் எடுத்திருந்தாரு, ஆனா யார்கிட்ட எடுத்துன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால யார்த்த கடன் எடுத்தாரு நாங்க எழுதி கொள்ளணும். இது சொத்தில் இருந்து மூணாவது நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கடனுக்குரிய பகுதியையும் ஒதுக்கிறோம். நாலாவது, இந்த கடன் என்று பாருங்க, கடனை கேட்டு வரதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நாலாவது, வசியத்தை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், வசியத் செஞ்சிருந்தால் அந்த வசியத்தை குடும்பம் பார்த்து நிறைவேற்றும். ஏன்னா அது யாரும் கேட்டு வர மாட்டாங்க. பாருங்க, நாங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எங்களோட முன்னோர்கள் எவ்வளவு அதுல பக்குவமாக இருந்திருக்கிறாங்கன்னா, எங்களை இந்த மத்திதுகள் மத்திது கூட ஒரு நேரம் யாரும் வசியம் செஞ்சுட்டு போனதாக.
இதே மாதிரி சிறிலங்கால இருக்கக்கூடிய எவ்வளவு மசிதிகள், மத்திய சிங்கத்தினால உருவான மசிதிகள், அவங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். மத்திய செஞ்சுட்டு போறாங்க, பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க, எங்களை பெற்றோர்கள் மத்திய செஞ்சுட்டு பேசிக்கிறாங்க, அதை நாங்க கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறாங்க. மதரசாக்கள், உஸ்கூல்கள், இப்படி நிறைய இடம் இருக்குது, வசிய செஞ்சுட்டு போனது, அங்க கொடுங்க இங்க கொடுங்க. வசியத்துடைய முறையுக்கு யாரு சொத்தை எடுப்பாங்களோ, என்ன மௌத்துக்கு பின்னால யாரு சொத்தை எடுப்பாங்களோ அவங்களுக்கு வசிய செய்யக்கூடாது. உதாரணமாக கடைய என்ன மௌத்துக்கு பின்னால சின்ன மகளுக்கு கொடுத்துருங்க, வீட்டை என்ன சின்ன மகளுக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்லலாம். வசிய யாருக்கு சொல்லணும், வெளியுள்ளாக்களுக்கு வசிய சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். யாரு மௌத்தாடத்துக்கு பின்னால சொத்து எடுப்பாங்களோ அவங்களுக்கு வசியத்தை எல்லா வசியத்தை நான் வசியத்தை நிவாரி. இது ஹதீஸ்ல தெளிவாக சொல்லப்படும். இது நாலாவது. அல்லாஹு தஆலா சொத்துரிமைக்கு முன்னால ஏன் இதை முற்படுத்தி சொல்லியிருக்கிறான்னா, இது குடும்பம் விளங்கணும், ஆக முக்கியமானது. நாங்க எடுக்க முன்னால கஷ்டப்பட்டு உழைத்தவருடைய சொத்துக்கள் அவர் சொன்ன விதத்தில் செலவழிக்கப்பட வேண்டும். ஆனால் இஸ்லாம் அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலும், மூணுல ஒரு பகுதிக்கு தான் அனுமதி கொடுத்திருக்கிறார். மூணுல ஒரு பகுதியில் தான் வசிய செய்ய வேண்டும். கடைசியா இந்த நாலு சட்டங்களும் முடிந்ததுக்கு பின்னால, இந்த நாலு சடங்களையும் தாண்டி வந்ததுக்கு பின்னால என்ன மிச்சமாக இருக்கிறதோ, அது வீட்டு தளபாடங்களாக இருந்தாலும் சரி, சொத்துக்களாக இருந்தாலும் சரி, கடைகளாக இருந்தாலும் சரி, காணிகளாக இருந்தாலும் சரி, ஏன் அவர் உடுத்த உடுப்புகளாக இருந்தாலும் சரி, அவருடைய சொத்தாக இருந்தால் அதுல தான் அனந்த சொத்தை செல்லக்கூடிய பேச்சு வரும். அதுலதான் எப்படி இஸ்லாம் சொல்லிக்கிறோம் அந்த முறையில பிரிக்கிறேன். அப்படி நாங்க பிரிக்கல, முன்னுக்கு சொன்ன மாதிரி அல்லா பாதுகாக்கிறோம், நாங்க பயங்கரமான சண்டனைக்கு உள்ளாகிறதுக்கு காரணமாக. எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்கிறானோ, அதைப்படி எடுத்து நடக்கக்கூடிய பாக்கெட் அல்லாஹு தஆலா எங்களை அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், இரக்கமுள்ள ரஹ்மானே, கண்ணியமானவனே, நீ எங்களை படைத்திருக்கிறாயா அல்லாஹ், எங்கள் மீது முழு அதிகாரமும் கொண்டவன் நீ யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரையா அல்லாஹ், எங்களுக்கு உபகாரத்துக்கு மேல உபகாரம் செய்திருக்கிறாயா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரையா அல்லாஹ், யா அல்லாஹ், உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல தலவாசுக்கள் ஓடக்கூடிய பாக்கியத்தை தந்திரையா அல்லாஹ், அவங்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரையா அல்லாஹ், அவங்களோட சுண்ணத்துக்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரையா அல்லாஹ், யா அல்லாஹ், இரக்கமுல்ல ரஹ்மானே, உனது கட்டளைகளையும் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளையும் ஆசையோடு எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், உனது விளக்கல்களையும் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கல்களையும் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை உள்ளத்துல பக்குவத்தை தந்திரியா அல்லாஹ், பரிசுத்தத்தை தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை நேசிக்கக்கூடிய உள்ளமாக மாற்றி அமைக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், துஆவுல அழக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், யாருக்கையும் கையேந்தாதவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு மட்டும் விவாதம் செய்ய வைத்த மாதிரி உன்னிடத்துல மாத்திரம் கேட்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் மீது அதிகாரம் கொள்ளக்கூடியவர்களை எங்கள் மீது சாட்சி விடாதயா அல்லாஹ். இரக்கமுல்ல ரஹ்மானே, கிருபை உள்ளவனே, கண்ணியமானவனே, யா அல்லாஹ், எங்கள வாலிபர்கள், வாலிப பெண்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ், திருமணம் முடிக்கக்கூடிய வயது அடைந்தும் திருமணம் முடிக்காதவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுக்கு சாலிஹான ஜோடிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கிறியா அல்லாஹ், திருமணம் முடித்ததுக்கு பின்னால பிள்ளை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை ஏற்பாடு செய்து கொடுக்கிறியா அல்லாஹ். இரக்கமுல்ல ரஹ்மானே, கிருபை உள்ளவனே, யாருக்கெல்லாம் பிள்ளை பாக்கியம் தந்திருக்கிறாயோ யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளை சாலிஹானவர்களாக வளர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகத்துடைய அனைத்து சூழ்ச்சிகளில் இருந்தும் அவர்களை பாதுகாத்து சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகரத்துக்குரியவர்களாக அவரை தயாரிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். கண்ணியமானவன் நீயா அல்லாஹ், இறக்கமுள்ளவன் நீயா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை பிள்ளைகளை வச்சு சோதிக்கிறாரே அல்லாஹ், எங்களை பிள்ளைகளின் மூலமாக உலகத்திலையும் ஆகரத்திலையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சி தந்தருவாயாக அல்லாஹ். இறக்கமுள்ள ரஹ்மான், எங்களை பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், அவர்களுடைய நோய்களை இல்லாமலாக்கிறியா அல்லாஹ், அவர்களுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்கள் கோபப்படும் போது பொறுமையா இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். இரக்கமுல்ல ரஹ்மானே, அவர்கள் யாரெல்லாம் திரும்பி கபர்ல இருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை பிரகாசமானதாக ஆக்கிறியா அல்லாஹ், ஜன்னத்தில் பிரதோசுடைய கபராக ஆக்கிறியா அல்லாஹ். ஆமீன், ஆமீன் யா ரபல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.